ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அரார் குன்றே கலந்த முடியினர் சீரார் சிந்தை சில செய்தார் பரார் நாளும் பரவிய பாற்றுரையார் ஆதி முதல்வரே பக்தர் மன்னிய பாட்டுரை மேவிய பத்து நூறு பெயரதை பக்தன் ஞானசம் வந்தனரில் தமிழ் பத்தும் பாடி பூமியே பக்தன் ஞானசம் வந்தனதில் தமிழ் பத்தும் பாடி பரவுமே ஏ.
காவிரி வடகரை தலங்களுள் 59வது தலமாக விளங்கும் திருப்பாட்டுரை என்ற தலத்தை இன்று தரிசிக்கிறோம். இத்தலம் திருவானைக்காவிற்கு கிழக்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. திருவானைக்காவலில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவளர் சோலை என்ற ஊரை பேருந்தில் சென்று அங்கிருந்து இத்தலத்திற்கு செல்லலாம். கொள்ளிடத்தின் தென்கரையில் கிழக்கு நோக்கிய ஆலயமாக இது அமைந்திருக்கிறது. நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். கோயிலுக்கு வெளியில் நந்தி பலிபீடங்கள் ஆகியவற்றை காண்கிறோம். 3 நிலை கோபுரம் வாயிலில் இருக்கின்றது. கோபுர வாயிலை தாண்டியவுடன் பிரகாரத்தை அடைகிறோம். மேற்கு பிரகாரத்தில் விநாயகர் பெருமானையும் கந்த கடவுளையும் கஜலட்சுமியினுடைய சன்னதியையும் தரிசிக்கின்றோம். வடக்கு பிரகாரத்தில் சண்டேசநாயனாருடைய திருச்சன்னதி, கிழக்கில் பைரவர் நவகிரக மண்டபங்கள் ஆகியவற்றை தரிசிக்கின்றோம். கர்ப்பகிரகத்தில் உள்ள கோஷ்டங்களில் தென்புறம் வீணாதட்சிணாமூர்த்தியையும் விநாயகப் பெருமானையும் தரிசிக்கின்றோம். மேற்கில் அர்த்தநாரீஸ்வர பெருமான் காட்சியளிக்கின்றார். வடக்கே பிரம்மாவும் துர்கையும் அருட்காட்சி வழங்குகின்றார்கள். அம்பிகையினுடைய சன்னதி தெற்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. அர்த்த மண்டபத்துக்குள் நுழைந்தவுடன் வடபுறம் சமயாச்சாரியார்களையும் கைலாசநாத பெருமானையும் தரிசிக்கின்றோம். தென்புறம் வேணுகோபாலர், சோழ மன்னர்கள் ஆகியோருடைய திருவுருவங்களையும் காண்கின்றோம். சுவாமி ஸ்வயம்புமூர்த்தி சிறிய வடிவில் காட்சியளிக்கின்றார். ஸ்ரீமூலநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். மூலநாதேஸ்வரர் என்றும் குறிக்கப்படுகின்றார். எல்லாவற்றுக்கும் மூலமாகவும் முதல்வனாகவும் பெருமான் விளங்கியபடியால் ஆதி முதல்வரே என்று ஞானசம்பந்த பெருமான் இப்பெருமானை தனது பதிகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அம்பிகையினுடைய சன்னிதியை இப்பொழுது அடைகின்றோம். அம்பிகை மோகநாயகி, மேகலாம்பிகை என்றெல்லாம் வழங்கப்படுகின்றாள். ஸ்தலவிருஷமாக வில்வ மரம் விளங்குகின்றது. தீர்த்தமாக கொள்ளிடமும் அருகிலுள்ள திருக்குளமும் குறிக்கப்படுகின்றன. மார்க்கண்டேயர் தனது பூஜைக்கு பால் இல்லாமையால் வருந்திய பொழுது சிவபெருமான் அருளால் பால் பெருகிய தரமாதலால் பாட்டுரை என்று வழங்கப்பட்டது என்பர். அப்படி பெருமானை பல தலங்களுக்கும் சென்று வழிபட்டு திருப்பாட்டுரையில் ஆதிமுலேஸ்வரனாக காட்சியளிக்கக்கூடிய எம்பெருமானையும் பிராட்டியையும் வழிபட்டார். திருக்கடவூரில் பின்னர் சென்று வழிபாடு செய்யும் பொழுது காலன் வந்தான். அப்பொழுது இறைவன் காலனை காலால் உதைத்து மார்க்கண்டேயனை என்றும் 16 வயது உள்ள ஒரு சிரஞ்சீவியாக வாழும்படியாக அருள் செய்தார். சோழ மன்னன் ஒருவன் இந்த தலத்திற்கு அருகே வரும்பொழுது காடாக இந்த ஊர் இருந்தது. ஒரு புதரிலிருந்து வெண்பறவை ஒன்று பறந்து செல்வதை கண்டான். அதன் அருகில் சென்றான். அப்பொழுது நறுமணம் வீசியது. அந்த பறவை எங்கிருந்து வெளிப்பட்டதோ அந்த இடத்தை காவலர்களை விட்டு அகழச் செய்தான். அப்பொழுது புதைப்பட்டு போயிருந்த சிவலிங்க பெருமானுடைய தலையில் மண்வெட்டி பட்டவுடன் வெட்டுப்பட்ட இடத்தில் பால் பெருகியது. இதைக் கண்டு மனம் பதைத்த மன்னவன் அச்சிவலிங்கத்தை எடுத்து திருக்கோயில் கட்டி வழிபாடுகள் செய்தான். அந்த சோழ மன்னனுடைய உருவத்தையும் நாம் சுவாமி சன்னதியில் காண்கின்றோம். இந்த தலத்தினை பற்றி 16 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளன. அவை பெரும்பாலும் சோழர் காலத்தவை. இந்த தலம் கொள்ளிடத்து தென்கரை நாட்டு பிரம்மதேயமான உத்தமசீலி சதுர்வேதி மங்கலத்து திருப்பாற்றுரை என்று விக்ரமசோழன் காலத்திய கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகின்றது. இறைவன் திருப்பாற்றுரை மகாதேவர் என்றும் பாற்றுரை நாயனார் என்றும் திருப்பாற்றுரை உடையார் என்றும் ஆதிமுலேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். தற்காலத்தில் இத்தலம் திருப்பாலத்துறை என்று வழங்கப்படுகிறது. கல்வெட்டுகள் மூலம் இத்தலத்திற்கு அண்மையில் திருநாவுக்கரசருடைய திருமடமும் ஆண்டார் எம்பிரானார் மடம் என பெயரிட்ட ஒரு மடமும் திருவானைக்கா திருஞானசம்பந்தர் மடமும் 48,000 திருமடமும் இருந்தனவாக அறிகின்றோம். அந்த மடங்களுக்கு அரசர்கள் நிலம் வழங்கிய செய்தியும் இக்கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. திருக்கோவிலுக்கு விளக்குக்காக நிலம் பசு ஆடு ஆகியவற்றை நிபந்தனமாக விட்ட செய்திகளை இந்த கல்வெட்டுகள் நமக்கு அறிவிக்கின்றன. இவ்வாறு திருப்பாற்றுரை மகாதேவருடைய ஆலயத்தை சோழ மன்னர்கள் புறந்தார்கள். அதில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். அந்த ஆலயம் எவ்வரை நடைபெற வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக கொண்டு செயல்பட்டார்கள் என்பதை இந்த கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிகின்றோம். தற்காலத்தும் அதேபோல் பூஜைகள் குறைவில்லாமலும் ஆலயம் செப்பமாகவும் இருப்பதற்கு சிவனடியார்கள் அனைவரும் தக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு பிறரையும் ஆட்படுத்தி இந்த சிவபுண்ணியத்தில் ஈடுபடுமாறு செய்ய வேண்டும். இத்தலத்திற்கு திருச்சிராப்பள்ளி செல்பவர்கள் திருவானைக்கா பெருமானையும் தரிசித்துவிட்டு திருப்பாற்றுரையும் சென்று தரிசிக்க வேண்டும் என்று அன்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இப்படி செய்வதால் பல பாடுபட்ட தலங்கள் நல்ல முறையில் பரிபாலிக்கப்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.